السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله عز وجل في كلامه العزيز بعد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. واصبر وما صبرك إلا بالله ولا تحزن عليهم ولا تك في ضيق مما يمكرون إن الله مع الذين اتقوا والذين هم محسنون. صدق الله العظيم. وعن سعيد بن الرومي رضي الله عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: عجبا لأمر المؤمن، إن أمره كله خير، وليس ذاك لأحد إلا للمؤمن، إن أصابته سرا شكر فكان خيرا له، وإن أصابته ضرا فصبر فكان خيرا له، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. رواه مسلم. அனைத்து புகழும் அல்லாஹு தஆலா ஒருவனுக்கே. அல்ஹம்துலில்லா, ஸலவாத்தும் ஸலாமும் இறுதி தூதர் சையிதுல் கௌனேன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்தொடர்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், தபூ தாபியீன்கள், கியாமத்து நாள் வரை வரக்கூடிய அல்லாஹு தஆலாவுடைய இறைநேசர்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக என வேண்டியதன் பின்னால், புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இறை இல்லமாம் இம்மத்திற்கு வருகை தந்திருக்கும் என் இஸ்லாமிய சகோதரர்களே, ரப்பல்இஸ்ஸத் அல்லாஹு ஜல்ல ஜலாலு எவற்றையெல்லாம் தவிர்ந்து கொள்ளுமாறு எமக்கு கட்டளை பிறப்பித்திருக்கின்றானோ அவற்றையெல்லாம் வாழ்வின் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறும், எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு கட்டளை பிறப்பித்திருக்கின்றானோ அவற்றையெல்லாம் முடிந்தளவு எடுத்து நடக்குமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நசீகர் செய்கின்றேன். அல்லாஹு தஆலாவை சகல சந்தர்ப்பங்களிலும் அஞ்சிக் கொள்ளுமாறு வசியத்தும் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய ஞாமத்துக்கள், அருட்கொடைகள், பாக்கியங்களிலே மிக சிறந்தது, மிக உயர்வானது, விலை மதிக்க முடியாதது அதுதான் இந்த தீனுல் இஸ்லாம். தீனுடைய ஒரு ஞாமத்தாக, பாக்கியமாக இருக்கிறது. உலகில் ஒரு மனிதனுக்கு ஆட்சி, அதிகாரம், சொத்து, சுகம், பட்டம், பதவி, அழகு, அந்தத்து எது கிடைத்திருந்தாலும் அவன் ஒரு நாள் இந்த உலகை விட்டு பிரிய வேண்டும். அவன் இந்த உலகை விட்டு பிரிந்த பிறகு அவனுடைய வாழ்க்கை இந்த தீன் என்பது கிடைக்கவில்லை என்றால் அது ஒரு நரகப்படுகொலியாகவே மாறும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் என்னையும் உங்களையும் அந்த ஞாமத்தை கொண்டு கண்ணியப்படுத்தி இருக்கிறான். கியாமத்து நாள் வரை வரக்கூடிய எமது பரம்பரைகளுக்கு அந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று நாம் துவா செய்ய வேண்டும். இஸ்லாம் என்பது ஒரு லேசான ஞாமத்தல்ல. ஆனால் இன்று அந்த முஸ்லிம் உம்மா முழு உலகிலும் பலவிதமான பிரச்சனைகளை அனுபவித்துக் கொண்டிருப்பதை நாம் கண்ணூடாக காண்போம். முதலில் ஒன்றை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு பெருமதியான வீட்டைத்தான் கல்வர்கள் உடைக்க முயற்சி செய்வார்கள். திருட கொள்ளையடிக்க முயற்சி செய்வது ஒன்றுமில்லாத ஒரு குச்சிக்குடில், ஒரு ஓலையால் கட்டப்பட்ட வீடு, அதை யாரும் திட்டமிட்டு திருடுவது கிடையாது. காரணம், அதை திருடியும் பிரயோஜனம் கிடையாது. ஆனால் எப்பொழுது ஒருவரிட சொத்து சுகம் இருக்கிறதோ, ஒரு பெருமதியாக இருக்கிறாரோ, இப்பொழுது அனைவரும் அதனை திருட, அதனை கொள்ளையடிக்க, அதனை உடைத்தெறிய முயற்சி செய்வார். அல்லாஹு தஆலா தீனுடைய, கலிமாவுடைய ஞானத்தை எவ்வாறு வைத்திருக்கிறான் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸிலே வருகிறது: நாளை சுவனத்திலே ஒரு மொமின் தனது கையில் இருக்கக்கூடிய அசாவை, அந்த கோலை வைக்கக்கூடிய இடம் இந்த உலகம் உலகத்தை விட சிறந்தது. ஈமான் என்பது, கலிமா என்பது, இஸ்லாம் என்பது சாதாரண ஒரு ஞானத்தல்ல. இன்னொரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள்: அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் இந்த உலகத்திலே இருக்கும் வரைக்கும் அல்லாஹ் இந்த உலகத்தை அழிக்காமல் பாதுகாப்பான். கண்ணியமானவர்களே, இந்த உலகம் அசைந்து கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது, அதனுடைய செயற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா? அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனுக்கு இன்ன ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஏழு வானம் ஏழு பூமியை ஒரு தட்டிலே வைத்து இந்த களிமாவை மறுதட்டில் வைத்தால் அந்த களிமாதான் அந்தத்தால் கனத்தால் கூடியும். எனவே உயர்வானவர்களே, அல்லாஹு தஆலா இவ்வளவு உயரிய களிமாவை தந்த முஸ்லிம்கள் என்று சிரமப்படுகிறார். நீங்கள் வரலாற்றை எடுத்து பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிறிஸ்துக்கு பின் 623 என்று நினைக்கிறேன் அந்த காலப்பகுதியிலே நபி அவர்களுக்கு நுபுவத் கிடைக்கிறது. முதலுள்ள 13 வருடம் நபி அவர்களுடைய வாழ்க்கையிலே சொல்ல முடியாத துன்பங்கள், எழுத முடியாத துன்பங்கள், வர்ணிக்க முடியாத கஷ்டங்கள் நபி அவர்கள் சுமக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிறிஸ்துக்கு பின் 645 அளவிலே வஃபாத்தாகிறார். நபி அவர்கள் வஃபாத்தாகின்ற போது 124,000 சஹாபாக்களை அந்த மக்காவிலே கூப்பிட்டு மக்காவுடைய வெற்றியோடு நபி அவர்கள் சஹாபாக்களுடைய கையிலே ஆட்சியை கொடுத்த பிறகு மரணிக்கிறார். அன்று தொடங்கிய ஆட்சி சுமார் ஹிஜிரி 1400 வரை, கொஞ்சம் சில ஆண்டுகள் முன்பின்னாகலாம், அதாவது 1917 வரை ஆங்காங்கே முஸ்லிம்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். நாம் நினைத்தது போன்றோ அல்லது இன்று எமக்கு காட்டப்படுவது போன்றோ நாம் ஒன்றுக்கும் ஆகாத ஒரு சமூகம் அல்ல, அல்லது திடீரென்று முளைத்தவர்கள் அல்ல. சுமார் உலகத்திலே 1350 வருடங்கள் ஆட்சி செய்தவர்கள். ஹிலாபா உஸ்மானியா, உஸ்மானியா ஆட்சி விழவில்லை, திட்டமிட்டு வீழ்த்தாட்டப்பட்டது. ஹிலாபா உஸ்மானியா வீழ்த்தாட்டப்படும் வரை முஸ்லிம்கள் தலை நிமிர்ந்து வாழ்ந்தார்கள். ஆங்காங்கே பிரச்சனைகள், ஆங்காங்கே கஷ்டங்கள், ஆங்காங்கே தோல்விகள் வந்தது உண்மை. ஆனால் ஏதோ முஸ்லிம்கள் கண்ணியமாக உயர்வாக இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். எப்பொழுதோ உஸ்மானிய ஆட்சி திட்டமிட்டு வீழ்த்தப்பட்டதோ அதன் பிறகுள்ள சுமார் இந்த ஒரு நூற்றாண்டை நாம் பார்க்கும் போது முஸ்லிம்கள் கஷ்டத்துக்கு மேல் கஷ்டம், துன்பத்துக்கு மேல் துன்பம், வேதனைக்கு மேல் வேதனை, பலவிதமாக வேதனை செய்யப்பட்டுக் கொண்டே இருக்கிறார். சுமார் கிட்டத்தட்ட 100 வருடங்கள் முடிய போகின்ற இந்த காலத்திலே முஸ்லிம் உம்மாவை உலகளாவிய ரீதியில் பார்த்தால் மிக வேதனைக்குரிய நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்தியாவை எடுத்துக்கொண்டால் கண்ணியமானவர்களே, நாளுக்கு நாள் அங்கே கொலை செய்யப்படுகிறார், ரத்தங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. முஸ்லிம்களுடைய பெரும்பெரும் இடங்கள் எல்லாம் இடித்துடைக்கப்படுகிறது. இதே நேரத்தில் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் சிறுபான்மையாக வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் எடுத்து பாருங்கள், அங்கு வேறு விதமான ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையில் தான் இன்று எமது நாடும் சிக்கிக் கொண்டிருக்கிறது. இந்த இலங்கையிலே எமக்கு தெரியும், அனைவரும் வெளியிலே செல்ல முடியாத கவலைகளோடு, கஷ்டங்களோடு, கண்ணீர்களோடு, பதட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இலங்கை வரலாறு காணாத நிலைமை என்று சொன்னாலும் அது குறைவில்லை. 1915 முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு கலவரம் உருவாக்கப்பட்டது. ஆனால் அதனுடைய திசையும் அதனுடைய நோக்கும் வேறு. 1958 உருவாக்கப்பட்டது, அதுவும் ஒரு வித்தியாசமானது. 1983 இன்னொரு இனக்கலவரம் மற்றும் ஒரு சிறுபான்மைக்கு எதிராக உருவாக்கப்பட்டது, அதனுடைய இலக்கு வேறு. ஆனால் கண்ணியமானவர்களே, இன்று நாம் முன்னோக்கக்கூடிய இந்த பிரச்சனை இருக்கிறதே, இந்த பிரச்சனையும் ஒரு வித்தியாசமானது. இந்த முஸ்லீம்கள் அடிக்கப்படுகிறார்களே, காரணம் என்ன? இவர்கள் ஆட்சி கேட்டு விட்டார்களா, அல்லது சொத்து சுகத்தில் உரிமை கேட்கிறார்களா, அல்லது பெரும்பெரும் பதவிக்காக போராடுகிறார்களா? ஒன்றுமே இல்லை கண்ணியமானது. அவர்கள் வரலாற்றிலே நீங்கள் எடுத்து பாருங்கள், இதுவரை இந்த முஸ்லீம் சமூகம் இந்த நாட்டுக்கோ அல்லது அவ்வப்போது ஆட்சியில் இருந்த அரசுக்கோ அல்லது பாதுகாப்பு படையினருக்கோ எந்த விதமான தவறையுமோ அல்லது கெடுதியையுமோ இந்த சமூகம் செய்யும். இந்த சமூகம் இதுவரை கண்ணியமாக வாழ்ந்திருக்கிறது. ஆனால் கண்ணியத்துக்குரியவர்களே, இப்பொழுது நாம் பிரச்சனையை முன்னோக்கி இருக்கிறோம். ஒவ்வொரு இடத்திலும் ஒரு பிரச்சனை வருகின்ற நேரத்திலே நாம் மோமின் என்கின்ற அடிப்படையிலே அதனை ரெண்டு விதமாக நோக்க வேண்டும். ஒரு அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட மனிதனுக்கும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதனுக்கும் இடையுள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதன் அனைத்தையும் தன்னுடைய புத்தியால் தீர்வு காண முயற்சிப்பான். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட மனிதன் மொமின் எப்பொழுதும் ஒவ்வொரு பிரச்சனையையும் முதலாவது அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன அந்த தராசிலே நிற்பான். கண்ணியமானவர்களே, நாம் யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்ஷா அல்லாஹ், எந்த கஷ்டங்களோடு எந்த சிரமங்களோடு ஏதும் செய்யாத நிலையை நாம் அநியாயம் செய்யப்படுகிறோமோ, இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக நாம் தலை நிமிந்து வாழ்வோ. அந்த காலத்தை அல்லாஹ் எமக்கில்லாவிட்டாலும் எமது சந்ததிக்கு காட்டுவார். உலகில் அல்லாஹ் அநியாயம் இருக்கிறதே, யாரையும் விட்டு வைத்தது கிடையாது. அநியாயக்காரர்கள் யாராக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், முஸ்லீம் அல்லாதவராக இருக்கட்டும், யாரையும் அல்லாஹ் விட்டு வைத்தது கிடையாது. அது கோத்திரத்தோடு சேர்ந்து செய்யட்டும், ஆட்சியோடு சேர்ந்து செய்யட்டும், அல்லது தனிப்பட்ட முறையில் அநியாயம் செய்யட்டும், அல்லாஹ் தீர்த்து கட்டி இருக்கிறான். அவனை எடுத்துக் கொள்ளலாம், அவனிடம் இல்லாத ஆட்சியா அதிகாரமா, அவனிடம் இல்லாத படைத்தளமா, ஆனால் அல்லாஹ் அவனை நீரிலே மூழ்கடித்து கயாமத்து வரை அத்தாட்சியாக வைத்திருக்கிறான். நுங்குவத்துடன் இல்லாத பிரச்சனையா, அவன் செய்யாத அநியாயமா, அல்லாஹ் அவனை அழித்து விட்டு அதனை சரித்திரமாக குர்ஆனிலே சொல்லி வைத்திருக்கிறான். காரணம் இல்லாத சொத்து சுகமா, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அதையும் கூட்டமாக சேர்ந்து செய்தார்களா, அவர்களுக்குரிய தண்டனை கூட்டமாக கிடைத்தது. தனிமையாக எதிர்த்தார்களா, அபூலஹபுடைய வாழ்க்கையை பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்விலே மிகப்பெரிய கஷ்டங்களுக்கு காரணமாக இருந்தவன். அல்லாஹ் குர்ஆனிலே அபீலஹபின் வதப் நாசமாக, கியாமத்து நாள் வரை வரக்கூடியவர்கள் அதை ஓதத்தான் வேண்டும், ஓதுகின்ற ஒவ்வொரு ஹர்ஃபுக்கும் நன்மை கிடைக்கும். அல்லாஹ் கேவலப்படுத்தி விட்டான். எந்த அளவு என்றால், ஒரு ரிவாயத்திலே வருகிறது, அபூலஹப் அவனுக்கு அல்லாஹ் ஒரு விதமான உடம்பிலே ஒரு புண்ணை கொடுத்து அதன் காரணமாக அவன் சாகிறான். அவன் செத்த பிறகு அவனுடைய குழந்தைகள் கூட அவனை நெருங்கி அவனை கபன் செய்து குளிப்பாட்ட அவனை கழுகி புதைப்பதற்கு கூட தயாரில்லை. ஏன்? அவர்களுக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டது. எனவே கண்ணியமானவர்களே, ஒரு மோமினுடைய கிசத் நிச்சயமாக அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான் என்கின்ற அந்த உறுதியிலே நிலைத்திருப்பதற்கே இது ஈமானுடைய அடையாளம். சில நேரங்களிலே ஒரு பிரச்சனை ஏற்படும் போது நாம் அந்த டென்ஷனிலே அந்த தடமாற்றத்திலே எதை பேசுகிறோம் என்று தெரியாது. சில கேட்கிறார்கள், துவா செய்ய சொல்கிறார்களே, துவா செய்து என்ன செய்வது? கண்ணியமானவர்களே, ஒன்றை உள்ளத்திலே நிறுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய உதவியும் அவனிடம் ஏந்தப்படக்கூடிய துவாவையும் தவிர வேறொன்றை எனது சமூகத்தை பாதுகாக்க முடியாது. அதற்காக நான் சொல்லவில்லை, மற்ற வழிகளிலே முயற்சி செய்யாது, நிச்சயம் செய்ய வேண்டும், அனைவரும் சேர்ந்து செய்ய வேண்டும், ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும். ஆனால் எமது அடிப்படை அல்லாஹ்வுடைய உதவி உறங்காதவரை கண்ணியமானவர்களே நாம் வெற்றி காண மாட்டோம். நாம் எமது பெரிய வரலாறுகளை நாம் பார்க்க தேவையில்லை. சுமார் 1990 காலப்பகுதிக்கு செல்லுங்கள். மஸ்ஜிதிலே சுஜூது செய்தவர்கள் சுட்டுக்கொலை செய்யப்பட்டார்கள். 113 ஜனாசாக்கள். அவர்கள் செய்த குற்றம் என்ன? அல்லாஹ்வை சுஜூது கொண்டு அதுவும் இஷாவுடைய தொழுகையிலே இருக்கிறார்கள். இரவிலே தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் 7 சுட்டுக்கொலை செய்யப்பட்டார்கள், வெட்டப்பட்டார்கள். செய்த குற்றம் என்ன? யாழ்ப்பாணத்திலிருந்து அது போன்ற பகுதியிலிருந்து மக்கள் 24 அவகாசத்துக்குள் ஒரு சொப்பின் டேக்கில் எடுக்கக்கூடிய உறுப்புகளோடு குறிப்பிட்ட சில ரூபாய்களோடு வெளியேற்றப்பட்டார்கள். செய்த குற்றம் என்ன? கண்ணியமானவர்களே, கனவு கூட நாம் காணவில்லை. ஆனால் அல்லாஹ் இன்று முகவரி என்று அவர்களை அனுப்பிவிட்டான். எனவே முதலாவது விஷயம், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி வரும். எமது ஒவ்வொருத்தருடைய துஆவும் வெறுமனே பிரச்சனையை வட்டத்தில் பாஸ் பண்ணுவது மாத்திரமல்ல, எமது உள்ளத்தால் நாம் எப்படி துஆ செய்கிறோம், கதறுகிறோம், அதுதான் முடிவு. ஒன்றிருக்கிறது, வாப்பாக்கு தலைவலி வந்தது, டாக்டரிடம் கூட்டி போனார்கள். பார்த்துட்டு சொன்னால், ஒன்றும் இல்ல, பெனடோல போட்டா சரி வரும். இதுக்கு துவா செய்யறது வேற. ஆனா சொந்த பிள்ளைக்கு தலைவலை வந்துச்சு, டாக்டர்கிட்ட கூட்டி போனா டாக்டர் சொன்னார் இதெண்டா கேன்சர் தான், இப்ப செய்யற துவா வேற. கண்ணியமானவர்களே, ஒவ்வொருத்தரும் உள்ளத்தால் அல்லாஹ்வுடைய உதவியை எதிர்பார்த்து தஹஜ்ஜுத்திலே அழக்கூடிய மக்களாக, சுஜூதிலே அழக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தால், நபி அவர்களுடைய முந்தைய 13 நபி அவர்கள் ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு சஹாபாக்களையும் அல்லாஹ்வோடு தொடர்பு படுத்தினார்கள். பல கஷ்டங்கள் ஏற்பட்டன. எனவே கண்ணியமானவர்களே, எனக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையை நாம் ஒரு தீனுடைய, நாம் ஒரு மோமின் என்ற அடிப்படையிலும் பார்க்க வேண்டும், நாம் ஒரு மனிதன் என்ற அடிப்படையிலும் பார்க்க வேண்டும். இந்த பிரச்சினை திடீரென்று வந்ததாக இல்லை. சுமார் 5 வருடங்களுக்கு முன்னுக்கு அல்கமையிலே ஒரு பிரச்சனை, அது மறையும் போது கிந்துட்டையிலே ஒரு பிரச்சனை, அது மறையும் போது திகனையிலே மறு பிரச்சனை. எனவே கண்ணியமானவர்களே, இது பிரச்சனை வந்தது, எல்லோரும் சேர்ந்தோம், சத்தமிட்டோம், இரவுகள் முழித்தோம், பாதுகாத்தோம், அது ஒரு பிரச்சனை அமர்ந்து விட்டது. இப்பொழுது நானும் என்னுடைய வேலையும் நானும் என்னுடைய தொழிலும் என்று மாறுவேன். நன்றாக ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒருவருக்கு காலிலே சிறங்கு சொல்லி அதாவது ரேசை பற்றிக்கிறது, இவர் டாக்டரிடம் செல்கிறார், அவர் அதனை பார்த்து விட்டு மருந்து கொடுக்கிறார். இந்த மருந்து வெளியிலே பூசும் போதோ சுகமாகிறது, ஆனால் குடிக்கவும் ஒரு மருந்து கொடுத்திருக்கிறார். அதை குடித்து பார்த்த போது கசத்தது, கசப்பினால் குடிக்காமல் வைத்து விட்டார். கண்ணியமானவர்களே, காலப்போக்கில் இருந்ததை விட பிரச்சனை கூடுதலாக வரும். காரணம், உண்மையான தீர்வு அங்கு பெறப்படவில்லை. அந்த இரத்தத்திலே கலந்திருந்த கிருமிக்கான தீர்வு செய்யப்படவில்லை. இதே போன்று கண்ணியமானவர்களே, நாம் இதை வெறுமனே மேலோட்டமாக பார்த்துவிட்டு இருந்துவிட முடியாது. எனவே நாம் ஒரு மோமின் என்ற அடிப்படையிலே இந்த பிரச்சனைகள், இந்த சோதனைகள் எங்கிருந்து வருகிறது, காரணம் என்ன? முதலாவது காரணம், நமது வாழ்விலே நிகழக்கூடிய பாவங்கள். அதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். பாவம் என்பது எப்பொழுது நிகழுமோ அது ஒரு வைரஸை போன்றது. சமூகத்தில் நிகழ்ந்தால் சமூகம் அழிந்துவிடும். தனி மனிதனுடைய வாழ்விலே நடந்தால் மனிதன் அழிந்து விடுவான். குடும்பத்தில் நிகழ்ந்தால் குடும்பம் அழிந்துவிடும். ஹஸ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சுவர்க்கத்திலே இருந்தார்கள். ஒரு தவறு, ஒரு பாவம் அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளைக்கு மாற்றம் நடைபெறுகிறது. அல்லாஹ் இந்த பூமிக்கு அனுப்பிவிட்டான். சிலருக்கு சிலர் எதிரியாகவே வாழுங்கள் என்று அல்லாஹ் அனுப்பியிருந்தார். எனவே கண்ணியமானவர்களே, பாவம் என்பது இலகுவானதல்ல. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பாவம் வரும் என்றால் அழிவு எப்படி வரும் என்று தெரியாது. லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தினர் ஓரின சேர்க்கை என்ற பாவத்திலே இருந்த போது அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் அந்த ஓரின சேர்க்கையிலே ஈடுபட்ட போது நாம் அந்த அடிப்பூமியை மேலே தூக்கி பிரட்டி விட்டோம். இன்று உலகத்திலே மிக தாழ்ந்த பகுதி என்று சொல்லப்படக்கூடிய பகுதி அந்த லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்துக்கு வேதனை செய்யப்பட்ட பகுதி. எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, பாவம் என்று சொல்லும் போது அந்த பாவம் என்னுடைய வாழ்க்கையிலே இருந்தால் அது என்னை, சமூகத்தை, குடும்பத்தை, பொருளாதாரத்தை அழித்துவிடும். யாரையும் கை நீட்டி சொல்ல முடியாது நீங்கள் பாவம் செய்கிறீர்கள். ஒவ்வொருவரும் நாம் கேட்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கை எப்படி செல்கிறது? நான் விரும்பியோ விரும்பாமலோ என்னுடைய வாழ்க்கை முடிய போகிறது, நான் கபரை சந்திக்க போகிறேன், என்ற வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அடுத்தது கண்ணியமானவர்களே, மிக முக்கியமாக ஒரு சமூகத்துக்கு ஒரு சோதனை வருகிறது என்றால் அதற்கு அடிப்படையாக 3 காரணங்களை சொல்கிறார்கள் உலமாக்கள். முதலாவது அடிப்படை காரணம், அங்கே வட்டி கணக்கில்லாமல் போயிருக்கும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஒரே ஒரு பாவத்தை கூறித்தான் சொல்கிறான், அந்த பாவத்தை நீங்கள் செய்வர்களாக இருந்தால் என்னோடு யுத்தம் செய்ய தயாராகுங்கள். நீங்கள் மோமின்களாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் வட்டியை விட்டு விடுங்கள். நீங்க அப்படி செய்ய தயார் இல்லையா, அல்லாஹ்வுடனும் அவனுடைய ரசூலோடும் யுத்தத்துக்கு தயாரா. கண்ணியமானவர்களே, கவலையான விஷயம், சமூகத்தோடு புலங்குகின்ற நேரத்திலே தெரிய வருகிறது இன்று வட்டி எமக்கு மிக சாதாரணமாக மாறி. நன்றாக ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். உலமாக்கள் எழுதுகிறார்கள், ஒரு மனிதன் வட்டி எடுத்தால் அந்த வட்டி கலந்த பொருளாதாரம் ஆக கூடினால் 40 வருஷம் தான் இந்த உலகத்தில் வாழும். வாப்பா தன்னுடைய மகன் நல்லா இருக்க வேண்டும் என்று வட்டி எடுக்கிறார், அல்லாஹ் பாதுகாக்கட்டும். எந்த மகனுக்காக பொருளாதாரம் சேர்க்க பார்த்தாரோ, வாப்பா கட்டிலுக்காகி ஓரமாகும் போதோ மகன் நடுரோட்டில் பிச்சைக்கு வருவார். அதனால கண்ணியமானவர்களே, வட்டி என்பது இலகுவானதல்ல. எம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா நாம் தவிர்த்து கொள்வோம். இரண்டாவது பிரச்சனை ஜகாத்தில் பொதுபோக்கு. இந்த ஜகாத் எப்படி இருக்கிறது? ஜகாத் ஒவ்வொரு ரூபாயாக கணக்கு பார்த்து கொடுக்கப்பட வேண்டியது. காலம் வந்தது, ஆஜியாரும் தெரிஞ்சவங்களுக்கு ஏதோ அள்ளி கொடுத்தார், அப்படி அல்ல. அந்த ஜகாத் எவ்வளவு என்பது கணக்கு பார்க்கப்பட வேண்டும். அதை எப்படி இஸ்லாம் சொல்லி இருக்கிறதோ கொடுக்க வேண்டும். சும்மா கணக்கு கழிக்கிறதல்ல. ஜகாத்துடைய விஷயத்திலும் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே அல்லதீன லா யூதூன ஜகாத் வஹும் பில் ஆஹிரத்தி காஃபிரூன், ஜகாத்தை கொடுக்காதவர்கள், ஆஹிரத்தை நிராகரித்தவர்கள், அவர்கள் ஆஹிரத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்று அல்லாஹ் கூறியிருக்கிறார். எனவே கண்ணியமானவர்களே, ஜகாத்துடைய விஷயத்தில் எமது நிலைமைகள் எப்படி இருக்கிறது? மூன்றாவது தொழுகை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸிலே வந்திருக்கிறது. எப்பொழுது ஒரு மனிதன் நீண்ட ஹதீஸுடைய சுருக்கத்தை சொல்கிறேன், தொழுகையை நிலைநாட்டி ஜகாத்தை கொடுப்பார்களோ அல்லாஹ் அவர்களுடைய அவர்களுடைய சொத்துக்களும் அவர்களுடைய உயிர்களும் பாதுகாக்கப்படும். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, எம்முடைய வாழ்க்கையில் சோதனை வருகிறது என்றால், முதலாவது நானும் நீங்களும் ஒரு மொமின் என்ற அடிப்படையிலே என்னுடைய வாழ்க்கையில் பாவம் இருக்கிறதா, வட்டி இருக்கிறதா, ஜகாத்தில் பொதுபோக்கு இருக்கிறதா, நான் சலுகையில் பொதுபோக்கு செய்கிறேனா என்கின்ற இந்த அளவுகோல் கட்டாயம். அது இல்லாதவரை நாம் முழித்திருந்து திட்டங்கள் தீட்டி நாம் யாரை சந்தித்தாலும் எமக்கு தீர்வு வராது. நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி மாத்திரமே எம்மை தலை நிமிந்து வாழ்வதற்கான ஒரே வழி. அதோடு இஸ்லாம் என்பது கண்ணியமானவர்களே, சில நினைத்தது போன்றோ இபாதத்துக்களோடு மாத்திரம், ஜகாத்தோடு மாத்திரம் நின்ற மார்க்கம் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். ஆட்சி முதல், குடும்பம் முதல், அரசியல் வேண்டுமா, பொருளாதாரம் வேண்டுமா, சுகம் வேண்டுமா, சுகாதாரம் வேண்டுமா, கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அனைத்தையும் நபியர்கள் வழிகாட்டியிருக்கிறார். இந்த சில நேரங்களிலே நாம் இஸ்லாத்தை வெறுமனே சில இபாதத்துக்களோடு சுருக்கி பார்த்தது தான் இன்று நாம் முன்னோக்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு காரணம் என்று சொல்றேன். எனக்கு பிரச்சனை வருகிறது, நாம் இப்பொழுது தடமாறுகிறோம், ஆனால் எமது சமூகம் எங்கே இருக்கிறது என்று பார்த்தால், ஒவ்வொரு அமைப்பிலும் நாம் அதல பாதாளத்தில் இருக்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இந்த பிரச்சனைக்கான மற்றொரு காரணம் என்ன? நான் இப்பொழுது சொன்ன போது, அதாவது பாவங்கள் செய்வதால் சோதனை வருகின்றது என்று சொன்ன போது, உங்களுக்கு சில நேரம் ஒரு தவறான ஒரு கருத்து உள்ளத்தில் வரலாம். அதாவது நிகழ்ச்சியை சேர்ந்த மக்கள் தவறு செய்தார்களா, அதனால் அவர்களுக்கு தண்டனையா? இல்லை. நானும் நீங்களும் ஏதோ ஒரு மூலையில் தவறு செய்தோம், அந்த தவறின் திரைபலிப்பு யாரோ ஒருவரை தாக்குகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், யாரோ ஒருவர் செய்கின்றது நாளை என்னையும் உங்களையும் தாக்கக்கூடாது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், நாங்க உங்களை பயத்தை கொண்டு, பசிய கொண்டு, கொஞ்சம் பொருட்கள்ல உங்களோட பொருளாதாரத்தில் சேதம் வருவதை கொண்டு சோதிப்போம். இப்பொழுது ஒன்றை விளங்க வேண்டும், சோதனைக்கும் வேதனைக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு மனிதனுக்கு ஒரு சிக்கல் வருகிறது, அது சோதனையா வேதனையா? இவர் அல்லாஹ்வோடு தொடர்பை சீராக்கி வச்சிருந்தால் அது சோதனை. நிச்சயமாக அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னது, அதற்கு கூலி இருக்கிறது. இவருக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலுள்ள தொடர்பு சீர்கட்டிருந்தால், பாவத்திலே இருக்கிறார், வட்டியிலே இருக்கிறார், ஜகாத்தில்லை, தொழுகை இல்லை என்றால் அது வேதனை. உதாரணம் என்று சொல்வார்கள், ஒருவருக்கு சுகம் இல்லை, டாக்டர்கிட்ட போனார், டாக்டர் பார்த்துட்டு சொன்னார், அவசரமா ஒரு ஆபரேஷன் செய்யணும் உங்களுக்கு, அதை விட்டீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஆபத்து. அடுத்த நிமிஷம் இருந்தே அந்த டாக்டருக்கு பின்னால தெரிவார், எப்ப வச்சுக்கொள்வோம், எப்ப வச்சுக்கொள்வோம், அவசரமா செங்கலே. ஆனா நல்லா தெரியும், டாக்டர் வந்து இவருடைய வயிற்றை கிழிக்கத்தான் போறார் கத்தியால. ஆனாலும் அந்த கிளி, அந்த வெட்டி அவருக்கு ரஹ்மத்து. இதே நேரம் ஒருத்தன் கொலை செய்வதற்கு கத்தியை எடுத்துட்டு திறத்துறான், இது அவருக்கு வேதனை. இதே போல கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய தொடர்போடு இருக்கிறார், இப்பொழுது சோதனைகள் வருகிறது. இது சோதனை நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவியை இழுத்துக் கொண்டு வரும். ஆனால் அல்லாஹ்வோடு மிக தூரத்தில் இருக்கிறார், இப்பொழுது சோதனை வருகிறதா, அது கண்ணியமானவர்களே வேதனை. ஒவ்வொருவரும் தான் முடிவு செய்ய வேண்டும், பொதுவாக சொல்ல முடியாது. இரண்டாவது நாம் செய்ய வேண்டிய இந்த பிரச்சனைக்கான அடிப்படை காரணம், கண்ணியமானவர்களே, நானும் நீங்கள் நினைப்பது போன்றோ ஒரு இரு நாட்களில் உருவாக்கப்பட்டதாக சமூக ஆய்வாளர்கள், சமூக ஆவலர்கள் கூறவில்லை. சுமார் 15 வருட காலமாக மாற்று மத தொகையுடைய உள்ளத்திலே இந்த முஸ்லீம்களை பற்றி மிக அழகிய முறையிலே திட்டமிட்டு மீடியாக்கள் பாதிக்கப்பட்டு சமூக ஊடகங்கள் வலைத்தளங்கள் பாதிக்கப்பட்டு முஸ்லிம்களை பற்றி ஒரு தப்பு அபிப்பிராயத்தை போட்டிருக்கிறார்கள். சொல்கிறது, நீங்கள் உங்களால் முடிந்த அளவு பலத்தை தேடிக்கொள்ளுங்கள். கண்ணியமானவர்களே, இந்த நூற்றாண்டுடைய மிகப்பெரிய பலம் மீடியாவாக இருக்கிறது. ஆனால் எனது சமூகம் அதை எவ்வளவு கவனம் செலுத்தி இருக்கிறது? பெரிய பெரிய மீடியாக்கள் தான் இல்லை, கையிலே இருக்கக்கூடிய இந்த சமூக வலைத்தளங்களை நாம் எப்படி பாதிக்கிறோம் என்றால், அல்லாஹ் எம்மை பாதுகாப்பானாக. சில பாவங்களுக்கும் சில கேலிக்கூத்துகளுக்கும் சிலரை கீறி கிழிப்பதற்கும் நாம் பாதிக்கிறோம். எனவே கண்ணியமானவர்களே, நாம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு வேலை இருக்கிறது. அதுதான் இந்த சமூகத்திலே நாம் வாழுகின்ற சந்தர்ப்பத்திலே எம்மை பற்றிய உண்மையான நிலைமையை மாற்றுத் தோழர்களுக்கு நாம் தெரியப்படுத்த வேண்டும். எப்போது ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே ஒரு தவறான எண்ணம் வந்துவிடுமோ அந்த தவறை வைத்துத்தான் பார்ப்பார்கள். நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இது இன்று மட்டுமல்ல, இஸ்லாமிய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்க்கலாம், வரலாற்றை எடுத்து பார்க்கலாம். எப்போதெல்லாம் முஸ்லிம்களுக்கு அவர்கள் முஸ்லிம்களை அழிக்க நினைத்தார்களோ, முதலாவது ஒருவரை பற்றி மற்றவருடைய உள்ளத்திலே தப்பெண்ணத்தை போட்டார்கள். இன்று கூட நாம் பார்க்கிறோம், எமது சமூகம் கண்ணியமானவர்களே அனைவரும் இணைந்து செய்ய வேண்டிய முயற்சியிலே ஒருவர் மற்றவரை குறை கூறிக்கொண்டிருக்கிறது. முஸ்லிம்களுக்கு ஒரு பிரச்சனை வருகின்ற நேரத்தில் அது உலமாக்களாக இருக்கலாம், அரசியல்வாதிகளாக இருக்கலாம், துறை சார்ந்தவர்களாக இருக்கலாம், சமூக பிரதிநிதிகளாக இருக்கலாம். நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், யாரும் தனது சுய லாபத்துக்காகவோ அல்லது முஸ்லிம் உம்மத்தை மாற்றிக் கொடுக்க வேண்டும் என்றோ யாரும் முயற்சிப்பது கிடையாது. அப்படி முயற்சி செய்தால் அதன் முஃமினாகவும் முஸ்லிமாகவும் இருக்க முடியாது. ஒவ்வொருவரும் இந்த உம்மத்துக்காக பாடுபடுகிறார்கள். ஆனால் கவலை என்ன தெரியுமா, நாம் எங்கோ வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு நாம் யார் யாரையோ ஏச ஆரம்பிக்கிறோம். இந்த சமூகத்திலே பிரித்தாளும் கொள்கையை எமக்கு தெரிவிக்கிறார்கள் என்பதை நாம் காண மறந்து விட்டோம். எனவே கண்ணியமானவர்களே, மிக நாம் செய்ய வேண்டிய ஆகப்பெரிய ஒரு வேலை அதுதான். மாற்று சகோதரர்களுக்கு எம்மை பற்றிய தெளிவுகளை வழங்க வேண்டிய கடமை சரம் எமக்கிருக்கிறது. அதை யார் செய்வது? அல்லாஹு தஆலா குர்ஆனிலே இந்த உம்மத்தை பார்த்து சொல்லும் போது, வஅத்தசிமூ பிஹப்லில்லாஹி ஜமீஆ, நீங்கள் அல்லாஹ்வுடைய கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிறான். கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்றால், கயிறு என்பது சில துரும்புகளால் ஆனது, துரும்புகள் சேரும் போது அது கயிறாக மாறுகிறது. அந்த துரும்பால் ஒன்றும் செய்ய முடியாது. இதே போன்ற கண்ணியமானவர்களே, சமூகம் என்பது அனைவரும் முயற்சிக்க வேண்டும். ஆட்டாக்களை ஓட்டக்கூடிய சகோதரர்களும் இதை கவனத்தில் எடுக்க வேண்டும். பெரும் வியாபாரிகளும் கவனத்தில் எடுக்க வேண்டும். உலமாக்களும் கவனத்தில் எடுக்க வேண்டும். அரசியல்வாதிகளும் கவனத்தில் எடுக்க வேண்டும். துறை சார்ந்தவர்களும் கவனத்தில் எடுக்க வேண்டும். ஒவ்வொரு வீட்டாரும் தனது பக்கத்து வீட்டாருக்கு நாம் ஒன்றும் நடிக்க தேவையில்லை, இஸ்லாத்தை பற்றிய உண்மையை விளங்கப்படுத்தினால் போல். எனவே கண்ணியமானவர்களே, நாம் வாழக்கூடிய இந்த சந்தர்ப்பம் பலவிதமான சோதனைகளோடு சம்பந்தப்பட்டது. எமது திகனையுடைய சகோதரர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உண்மையிலே இந்த பாதிப்புக்குரிய அவலவையும் பெற்றுக் கொடுக்க வேண்டும் அரசாங்கத்திடமிருந்து, சந்தேகமே இல்லை. ஆனால் இதுவரை அலுத்கமையில் வாக்களிக்கப்பட்டது, இதுவரை இந்தத்தையில் வாக்களிக்கப்பட்டது, எதுவுமே எமது சமூகத்துக்கு சென்று சேரவில்லை. அலுத்கமையில் மாத்திரம் உடைக்கப்பட்ட வீடுகள் கடைகள் இராணுவ திணறினால் புனர்நிர்மாணம் செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நஷ்ட வீடுகள் சரியாக சென்று விட்டதா? எனக்கு தெரிந்தவரை செல்ல, இதை அவர் எடுத்துக் கொடுப்பார் இவர் எடுத்துக் கொடுப்பார்கள். கண்ணியமானவர்களே, ஒவ்வொருவரும் நாம் யோசிக்க வேண்டும், இதை அரசிடமிருந்து பெற்றுக் கொடுக்க என்னால் என்ன பங்களிப்பு செய்ய முடியும்? இன்றோடு சமூகத்தில் நாம் தலை நிமிர நினைத்தால் மற்றவரை குறை கூறுவதை நிப்பாட்டி அவரிடம் என்ன நிறை இருக்கிறது அதற்கு நான் என்ன உதவி செய்யலாம் என்கின்ற ஒரு சிந்தனையோடு வாழ வேண்டும். இரண்டாவது, எமது சதக்காக்களை நாம் தாராளமாக அள்ளி கொடுக்க வேண்டும். சதக்கா யாருக்காகவும் அல்ல, எமது கபருக்காக. பத்துல் பலா முசீபத்துகளை தடுக்கும், கெட்ட மரணத்தை விட்டு பாதுகாக்கும். சாயிது பின் முசையப் ரஹிமஹுல்லாஹி அலைஹி அவர்கள் யாராவது தேவையுள்ளவர்கள் வந்து கை நீட்டினால் உடனடியாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவார்கள், சொல்லுவார்கள், நாளை கபருக்காக சேகரிக்கும் ஒரே ஒரு பேங்க், ஒரே ஒரு டிபாசிட் பண்ற இடம் இந்த தேவையுள்ளவர் தானே. அதனால் அவர்கள் கண்ணியமாக வாழ்ந்த மக்கள், கை நீட்டியவர்கள் அல்ல. எங்களை போன்ற வியாபாரத்தோடு பொருளாதாரத்தோடு யாருக்கும் சிக்கல் இல்லாமல் வாழ்ந்தவர்கள் கண்ணியமானவர்களே, பேர் போட்டு தான் செய்ய வேண்டும் என்றல்ல. சிலர் கேட்கிறார்கள், ஜகாத்தில் கொடுக்கவா? ஜகாத்தில் தான் கொடுக்க வேண்டும் அல்ல, நாம் மோமின்கள், அல்லாஹ் நமக்கு நிச்சயம் தருவான், நாம் அள்ளி வளர்ந்தலாம். அதுக்காக அரசிடமிருந்து பெறுவதை நாம் நிப்பாட்ட முடியாது. நாம் எதைத்தான் கொடுத்து விட முடியும்? நூற்றுக்கணக்கான கோடிகளை இழந்து நிற்கிறார்கள். எனவே அவர்களுக்கு உதவியாக இருப்பதோடு அடுத்தது எமது நடவடிக்கைகளை இப்பொழுது உள்ள நிலைமையிலிருந்து நாம் எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்பது ஒரு புறம் இருக்க, இந்த உலகம் இன்றோடு நாளையோடு அழிவதல்ல. இந்த இலங்கை ஆயிரம் வருடமாக முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள், இன்னும் இதிலே வாழப்போகிறார்கள். எமது எதிர்வரக்கூடிய சமூகத்திற்கு நாம் என்ன அழகிய முறையிலே திட்டங்களை தீட்டி அவர்கள் கண்ணியமாக தலை நிமிந்து வாழ வழி செய்ய போகிறோம் என்பதை அனைவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, ரப்பிலிஸ்ஸத் அல்லாஹு ஜல்ல ஜலாலு எம் அனைவரையும் அவனுக்கு விருப்பமானவர்களாக அங்கீகரிப்பானாக. யா அல்லாஹ், இந்த பாவங்களை மன்னிப்பாயா? இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் பாதுகாப்பாயா? இஸ்லாத்துக்கு முஸ்லீம்களுக்கு எதிராக யாரெல்லாம் செயற்திட்டம் தீட்டுகிறார்களோ, யா அல்லாஹ், அவர்களுடைய செயற்திட்டங்களை நீ முறியடிப்பாயாக. அவர்களுக்கு ஹிதாயத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், உன்னிடம் அவர்களுக்கு ஹிதாயத் இல்லை என்றிருந்தால் நீயே அவர்களுக்கு போதுமானவனாக ஆகிவிடுவாயாக. யா அல்லாஹ், முஸ்லீம்கள் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக வேதனை செய்யப்படுகிறோம், உன்னிடமே முறைப்பாடு செய்கிறோம். யா அல்லாஹ், ஏற்றுக்கொள்வாயாக, உனது அவசரமான உதவியை எங்களுக்கு காட்டுவாயா. وآخر دعوانا ان الحمد لله رب العالمين. قل للكون وقل السلام عليكم ورحمة الله وبركاته. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். والسلام عليكم. كم فيك سرورا وسلاما وطمئنا.